திருச்சிற்றம்பலம். சைவம் டா டார்வின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
நிறைவாக ஒன்பதாவது ஆசிரியர் வந்து சேதிராயர். சேதி நாட்டை ஆண்ட குறுநில மன்னர். சேதியர்னா அது ஒரு வகை மரபு. சேதியர் ஆண்ட நாடு சேதி நாடுன்னு சொல்லப்படுது. இது தென்னார்காடு மாவட்டத்தோட வடமேற்குல இருக்கக்கூடிய நடுநாட்டுல ஒரு சிறு பகுதியாக இருக்கு. தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவுல இருக்கு. நடுநாடுன்னு சொல்லப்படுது. சேதி நாடு மலையமன் நாடு அப்படின்னு வழங்கப்படுகிறது. அந்த சேதி நாட்டு குறுநில மன்னர் சேதிராயன் வந்து மலையகுலராசன்கிற பட்டங்களை உடையவர்கள். சேதி நாட்டோட தலைநகரம் வந்து திருக்கோவலூர், கிளியூர். அதெல்லாம் கிளியூரை தலைநகராக கொண்டு அரசாண்டவர் தான் இந்த சேதிராயர். இவர் தன்னை பத்தி சொல்லும் போது ஏயுமாறு எழில் சேதியர்கோன் அப்படின்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய தந்தையாரிடமிருந்து கேட்டு பெற்று அபிமான புதல்வராக வளர்த்த நரசிங்க முனையரையர் வழியில வந்தவர் இந்த சேதிராயர். அடைய நாட்டிலிருந்து அவரை கேட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வளர்த்தாரு இல்லையா, நரசிங்க முனையரையர் அவருடைய வழியில வந்தவர். இவரும் எல்லாரையும் போல சிவபக்தி அடியார் பக்தியில சிறந்து விளங்கினார். பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டார். இவர் ஒரே ஒரு பதிகம் தான் இவர் பதிகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இவர் வந்து இவருடைய காலம் வந்து முதற் குலோத்துங்கன், அதாவது கிபி 1070-1120 காலத்தவராக அல்லது அதுக்கு பிற்பட்ட காலத்தவராக இருக்கலாம் அப்படின்னு வரலாறு சொல்லுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, இவரும் என்ன சொல்றாரு, சேலுலாம் அப்படின்னு தோங்கக்கூடிய அதுல பதிகம், தில்லை உள்ளிர் தில்லையில இருக்கக்கூடியவரே, உமை சாலனால் அயர் சார்வதினால் இவள் வேலையார் விடம் உண்டு உகந்தீர் என்று மாலதாகுமென் வானுதலே அப்படின்னு சொல்றாரு. இதுவும் பிரதோஷத்தை அன்னைக்கு படிக்க வேண்டிய பாட்டல் தான். கடல்ல தோன்றின நஞ்சை உண்டு தேவர்களை காத்து மகிழ்ச்சியை உடையவரேன்னு சொல்லி உங்க மேல அவ வந்து ஒரு விருப்பத்தோட இருக்கிறாள் அப்படின்னு அந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, வானுதல் கொடி மாலதுவாய் மிக நாணமற்றங்கள் நான் அறியேன், இனி சேண்டுதற் பொலி தில்லையுளிர் உமை காணில் எய்ப்பிரல் காரிகியன். கண்டிப்பா நீங்க அவளுக்கு காட்சி வழங்கணும்னா அந்த ஆன்மா இறைவனை அடைவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறது என்பது பொருள். காரிகை கருளீர் கருமால் கரி ஈருரித்து எழு போர்வையினீர் மிகு சீரியல் தில்லையாய் சிவனே என்று வேறினர் குழலால் இவள் விம்மே அப்படின்னு சொல்ல, பெரிய யானையோட தோலை கிழிச்சு போத்தியிருக்கீரு, தில்லையில இருக்கிறீரு, இவ நா குளறி உங்களையே நினைத்து பேசிக்கொண்டே இருக்கிறாள், இந்த பெண்ணுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும், தன்னோட உயிருக்காகத்தான் வென்றார். விம்மி விம்மியே வெய்துயர்த்தாள் ஏன்னா உண்மையே நினைந்து ஏத்தும் ஒன்றாகிழள். சுவாமிய நினைச்சு ஏத்து ஏத்துதெல்லாம் பாடுறதுதான், அதை தவிர நமக்கு இந்த பிறவியில வேற ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. செம்மலோர் பயில் தில்லையுளிர் எங்கள் அம்மல் ஓதி அயர் உருமே அப்படின்னு சொல்றாரு. இவ தேம்பி தேம்பி பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறா, உன்னையே நினைச்சு புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கா, யாராலையும் இவளை ஆற்றுவிக்க முடியாத மாதிரி இவ இருக்கிறா, அவளை நீங்கள் காக்க வேண்டும் அப்படிங்கிற பாணியில இந்த பாடல் முடியுது. அயர்வுற்று அஞ்சலி கூப்பி அந்தோ என உய உன் கொன்றையந்தார் அருளாய் அப்படின்னு சொல்லி கேக்குது. என் மகள் வந்து ரொம்ப சோர்ந்து கைகளை கொப்பி, ஐயோ என்ன வாழ வைக்கணும்னா நீ உன்னோட கொன்றை பூ மாலே தரணும்னு உன்ட வேண்டுதா, நல்ல மதில்கள் எல்லாம் உள்ள தில்லையில இருக்கக்கூடிய எம்பெருமானே இந்த பெண்ணுக்கு அருள் செய்யுங்கள் அப்படின்னு செவிலித்தாய் சொல்வது போல. அடுத்து, மாதோர் கூரன் வண்டார் கொன்றை மார்பன் தோல் என்று ஓதில் உய்வன் ஒன் பைங்கிளியே எனும் செய்தித்தீர் சிரம் நான் முகனை தில்லை வாதித்தீர் என் மட கொடியையே அப்படின்னு சொல்றார். என்ன சொல்லி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகான பைங்கிளி, ஒளி பொறிந்த பச்சை கிளி, பார்வதி பாகன், கொன்றை பூவை அணிந்த மார்பினன் அப்படின்லாம் கூறுனா நான் பிழைப்பேன் என்னோட அப்படின்னு என் மகா சொல்றா. பிரம்மனோட தலையை போக்கினவரே, இப்ப இந்த பொண்ணை நீங்க வருந்த பண்ணலாமா, இது உங்களுக்கு தகுமா அப்படின்னு அந்த தாய் கேட்பது போல. கொடியை கோமள சாந்தியை கொம்பிளம் பிடியை என் செய்திட்டீர் பகைத்தார் புறம் இடிய செஞ்சிலை கால் வளைத்தீர் என்று முடியும் நீர் செய்த மூச்சரவே அப்படின்னு. அதாவது, ப பகைவர்களுடைய மும்மதிலும் அழியும்படி மேருமலைய ரெண்டு கால்களாலையும் வளைத்து நின்று அப்படின்னு சொல்லி பூங்கொடியாகிய என் மகள் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறா, வருந்திக்கிட்டே இருக்கா. இவ இப்படியே இவ மூச்சே அருந்துரும் போலுக்கு உங்களை நினைச்சு நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க, இவளை எப்படி காக்க போறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி. அரவனே அன்று பன்றி பின் ஏகிய மரவனே, என்னை வாது செய்யேல் எனும் சிறைவண்டார் பொழில் தில்லையுளிர் எனும் பெருகுல்லாம் நுதற்பை விளையே அப்படின்னு சொல்ல, அற வடிவினன் இறைவன் வந்து தர்மத்தின் வடிவமாக இருப்பவர். பன்றியின் பின்னே வேட்டையாட சென்ற வேடன், என்ன துன்புறுத்தாதீங்க என் பொண்ணு சொல்லுதா, அதனால நீங்க அவளை துன்புறுத்தாமல் காக்க வேண்டும் என்று அதிலே அந்த விண்ணப்பமாக சொல்லி, அன்று அருக்கனை பல் இருத்தாய் இருத்தான் இருத்தானாயை கொன்று காலனை கோல் இழைத்தீர் எனும் தென்றலார் பொல் தில்லையுளிர் இவள் ஒன்று மாகிழல் உம் பொருட்டு அப்படின்னு சொல்லி வச்சு. அருக்கன்னா சூரியன், சூரியன் வந்து 12 பேரு, அதுல ஒரு சூரியனோட பல்லு போச்சு இந்த தக்க யாகத்துல கலந்துகிட்டதுனால, அதனால அதை சொல்லி பல்லை இருத்தாய் இல்லையா அந்த பல்ல எடுத்து விட்டார் அப்படிங்கறத சொல்றார். இவ வந்து உங்களையே நினைத்து கொண்டு ஒன்றும் ஆகாமல் இருக்கின்றாள் உங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ சூரியனோட பல்ல இருத்தாச்சு, ஆணையை கொன்று காலனை கோல் இழைத்தீர், யானையோட தோல் உரிச்சதும் அப்புறம் காலன், அது நமக்கு தெரியும் மார்க்கண்டனுக்காக இந்த வரலாறுகள்லாம் அதுல பேசப்பட்டிருக்கு. ஏயுமாறு எழில் சேதிபர் கோன் தில்லை நாயனாரை நயந்து உரை செய்தன தூயவாறு உரைப்பார் துறக்கத்திடை ஆய இன்பம் எய்தி இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. பொருந்தும் வகையில தில்லை நாயகராகிய சிவபெருமான சேது நாட்டு மன்னன் விரும்பி உரைத்த அந்த பாடல எழுத்து பிழையும் சொற்பிழையும் இல்லாம யாரு தூய்மையாக பாடுகின்றார்களோ அவங்க சிவலோகத்தில் உள்ள இன்பத்தை அடைவார்கள் என்று மிக அழகாக இந்த பதிகம் சொல்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இதுவரையிலும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு எல்லா பதிகங்களையுமே சிந்தித்தாயிற்று. இதுல நம்ம வந்து இறைவன் நம் பொருட்டு செய்யக்கூடிய பல விஷயங்களை நாம் இப்போது சிந்தித்து கொண்டே வரலாம். அவர் பதியாக இருக்கின்றார், பதியோட சிறப்புகளை எல்லாம் பல பதிகத்துல பார்த்தாச்சு. அப்புறம் பசுக்களாகிய நம்மை காப்பதற்காக அவர் வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறார். மூவகை திருமேனிகள், அருவத்திருமேனி, அருவுருவ திருமேனி, உருவத்திருமேனிட்டு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அருவத்திருமேனிக்கு நிஷ்கல திருமேனின்னு பேரு, லய திருமேனின்னு பேரு. அரு உருவம் அதான் அந்த சிவலிங்க திருமேனி, அதுக்கு சகல நிஷ்கல திருமேனி அல்லது போக திருமேனின்னு பேரு. உருவ திருமேனிக்கு எப்படிலாம் நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக வடிவத்திலையும் யோக வடிவத்திலையும் வேக வடிவத்திலையும் வரும், அதுக்கு சகல திருமேனி அதிகார திருமேனி அப்படிங்கிற பெயர்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப எல்லாம் மிகுதியாக 9 திருமுறையில தில்லை பாடப்பட்டிருக்கிறது பெருமான் ஆடக்கூடிய அந்த நடனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நடனம் என்னது அப்படின்னு நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா 5 தான் அவர் நடனம் ஆடுகின்றார். நம்ம அதை உண்மை விளக்கம் பாடல்லாம் பார்த்தோம். இப்ப 5 என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இப்ப படைத்தல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உயிர்கள் என்றும் உள்ள பொருள் அழியாது. அப்ப இவர் எதை படைக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்களுக்காக உடம்பும் கருவியும் உலகத்தையும் அனுபவத்தையும், அதான் தனு கரண புவன போகத்தை படைக்கின்றார். இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்கவே முடியாது. இப்ப களிமண்ன்னு ஒண்ணு இருந்தா தான் அதுல இருந்து ஒரு பானையை செய்ய முடியும், ஒரு செங்கலை செய்ய முடியும். அது மாதிரி இது எல்லாமே காரண நிலையில இருந்ததை இவர் காரிய நிலைக்கு கொண்டு வர்றத தோற்றுவித்தல், படைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அப்படி அவர் கொடுத்தத இந்த உடம்பெல்லாம் கொடுத்திருக்காரு இல்லையா, இது வந்து எவ்வளவு காலம் நிலைநிறுத்தணுமோ, அதாவது இந்த பிறவியில நம்ம எவ்வளவு வினைய நுகரணுமோ அது வரைக்கும் இந்த உடம்ப காக்குறதுக்கு பேரு காத்தல். இந்த இது அனுபவிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா அழித்தல், அழித்தல்னா இல்லாம பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஆன்மா வந்து தூள நிலையில இருந்து சூட்சமமான நிலைக்கு போகுது, ஒடுக்குதல் அப்படின்னு சைவ சித்தாந்தம் இத சொல்லுது. அப்போ அவர் நமக்காக இந்த உடம்ப கொடுத்தாரு, ஆனா இந்த எதுக்காக கொடுத்தாரோ அதை மறந்து இந்த உயிரானது நம்ம அவரை அடையறதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு, பிறவி நீங்கிறதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த உயிர் இந்த உடம்பு மேலையும் உலக பொருட்கள் மேலையும் ரொம்ப ஆசை வைக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்ற, இந்த மாதிரி ஆசை இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறப்பு இறப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கா ஆசை அற வரைக்கும் நீங்க அதுலயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காட்டாம மறைச்சிருந்தாரு. அந்த உலக பொருட்கள்லயே நம்மளை உழல வைக்கின்றார். அப்படியே உழன்று உழன்று கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஆன உடனே மெது மெதுவா ஆணவ மலம் தேயும், அதனால அறிவு வளரும். இது அறிவு வளர வளர மறைத்தலும் விலகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அறிவு முதிர்ந்து பக்குவமான உயிர்கள் ஆசை இல்லாம தன்முனைப்பை விட்டுட்டு இறைய பற்றி நிற்கும். அப்ப இறைவன் இதுகாரம் தன்னை மறைத்துக் கொண்டிருந்தார் அல்லவா, இப்போது தன்னை காட்டுவார். தன்னை அனுபவிக்கும்படியாக ஆணவமலை பிடியிலிருந்து அந்த ஆன்மாவை மீட்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். இதைத்தான் ஐந்தொழில் சொல்றோம். இதை நம்மை போல அவர் கஷ்டப்பட்டெல்லாம் செய்யறது கிடையாது. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்யறோம், அவர் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் விளையாட்டா தான் செய்யறாரு. திருவிளையாடல்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்ம சிவபிரகாசத்துல ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிகு அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல் மற்ற தோற்றம் மலபாகம் வர காத்தல் போகம் துய்ப்பித்தல் திரோதாய நிறுத்தலாகும் போற்றல் அரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருள் ஒளிய புகழ் ஒனாதேன்றார். இந்த தொழில்கள் எல்லாம் எதுக்காக சுவாமி பண்றாரு அப்படின்னா, இது ஏதோ விளையாட்டுன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையில உயிர்களை துன்பக்கடல இருந்து மீட்கணும், பிறவிக்கடல இருந்து மீட்கணும், நிலைவேறு உடைய மாதிரி அதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் இதெல்லாம் செய்யறாரு. இப்போ எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது அந்த களைப்பு நீங்கிறதுக்கு அழித்தல் தொழிலும், அப்புறம் அறிவையும் செயலையும் மறைத்து நிற்கக்கூடிய ஆணவ மலம் பரிபக்குவம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக, மல நீக்கம் பெறணுங்கிறதுக்காக படைத்தல் தொழில் நடைபெறுகிறது. அந்த வினைகளை தொலைப்பதற்காக, உயிருக்குள்ள வினையை தொலைக்கிறதுக்கு வினைப்பயனை ஊட்டுவதற்காக காத்தல் தொழிலும், அதை அனுபவிக்கும் போது அந்த போகங்கள்ல உயிருக்கு சுவை ஏற்படும்படி செய்வது மறைத்தல் தொழில். எல்லாராலையும் புரிந்து போற்றுவதற்கு அறிய திருவருள் தான் அருளல் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அஞ்சுமே அருள் தான் அப்படிங்கிறத சொல்லி, இது ஏதோ விளையாட்டுன்னு சொன்ன சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்களா அந்த மாதிரி விளையாட்டுன்னு நினைச்சிடாதீங்க. பயன் இல்லாத செயல சுவாமி செய்யவே மாட்டார். அதனால இது எல்லாம் எதற்காக செய்கிறார் என்றால் நம் பொருட்டுத்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம். கடவுளை வழிபடணும்னு சொல்லி ஞான நூல்கள்லாம் சொல்லுது, நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். அது எதுக்காக கடவுளை வழிபடணும்னா, உண்மை பொருளாகிய கடவுளுடைய திருவடியை அடையிறதுக்காக மட்டும்தான் வழிபாடு பண்ணணும். ஆனா மனசு கடவுளை பற்றாம உலக பொருட்களை தான் பற்றி கொண்டே இருக்குது. உணவு மேல, உடை மேல, புகழ் மேல, மற்ற பொருட்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே பல, இது எல்லாமே சிற்றின்பம். இதுலயே மயங்கி இதுக்காகவே தன்னுடைய காலத்தையும் கருத்தையும் உயிர்கள் வந்து கவனமே இல்லாம இந்த மனித பிறப்பை வீணடிக்குது. வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின்னு சொல்றாரு இல்லையா, அப்புறம் சொல்லி இந்த பிறவியை மதிக்க கத்துக்கிடணும். இதெல்லாம் ஏன் நடக்குன்னு பார்த்தா, இது எல்லாமே ஆணவத்தோட முனைப்பாலதான், அஞ்ஞானம் அறியாமை. இப்ப நாம பார்த்த உணவு, உடை, புகழ், சொத்து, சுகம் எல்லாம் நிலையற்றது, பொய்யானது. கடவுள் ஒருத்தர் தான் நிலைத்த பொருள், மெய்ப்பொருள். அப்ப நிலையான அவருடைய திருவருள் நமக்கு வேணும் அப்படின்னா, நிலையான பொருளாகிய திருவருள் நமக்கு வேணும் அப்படின்னா, பொய்ப்பொருள் மேல பற்ற விட்டுட்டு மெய்ப்பொருள் மேல நம்ம பற்று வைக்கணும். அப்பந்தான் நமக்கு பேரின்பமாகிய வீடு பேறு கிடைக்கும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அறியாமையால உயிரானது உலகத்துல வந்து உலக இன்பங்களை வேண்டி வேண்டியே வழிபாடு பண்ணுது. இதுக்கு நம்ம பிறக்கலைங்கிறத நம்ம முதல்ல மனசுல இருத்தி கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய பற்ற போக்கணும், அதுக்காகத்தான் நாம பிறந்திருக்கோம். சாமி முன்னால கோயில போய் நின்றுக்கிட்டு நான் நிறைய மார்க் வாங்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நிறைய அந்த சம்பள உயர்வு கிடைக்கணும், எனக்கு பூமி வேணும், என்னை நீ பெரிய பணக்காரனா ஆக்கணும், இப்படி எல்லாம் வழிபட்டோம்னா இந்த பிறவி எடுத்ததுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த உலக இன்பங்களை தரக்கூடிய இந்த செல்வம் பூரம் இந்த ஆன்மாவுடைய வியாதியாகிய ஆணவம் அதுக்கு அதெல்லாம் ரொம்ப துணையா இருக்கும். வியாதி நீங்கணும்னா இதெல்லாம் நமக்கு பிடிப்பே இருக்கக்கூடாது. பத்தியம் மாதிரி இதெல்லாம் விட்டுறணும். பத்தியம் வந்து மாயையை விடுறதுன்னு பார்த்தோம். அந்த அப்ப இந்த பற்றை எல்லாம் நமக்கு எடுத்துக்கிட்டு கடவுள் மேல பற்று வச்சாதான் நம்ம உய்ய முடியும். அதுதான் நம்முடைய லட்சியமாகவும் இருக்கணும். இப்ப நம்மோட சரீரத்தை காப்பாத்துற அளவுக்கு நம்ம உண்டா போதும். அதுக்கு சுவாமியே நமக்கு இந்த பிறவிக்கு இந்த இங்க அனுப்பும் போதே எப்படி நமக்கு அவர் படி அளக்கணுமோ அளந்துருவாரு. அதனால போஜனத்துக்காக இறைவனை வேண்ட வேண்டியது அவசியமே கிடையாது. எந்த ஒரு தேவைக்காகவும் இறைவன்ட்ட போய் நம்ம நிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தீர்மானிச்சுதான் கருவுக்கே அனுப்புறாரு. அவர் அப்படி தீர்மானிச்சு அனுப்புனவரு இன்னைக்கு ஏன் இதுக்கு முந்தின நிமிஷம் என்ன கொடுக்கணும் இதுக்கு அடுத்த நிமிஷம் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால அவர்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும். இன்னும் சிலர் வந்து நோய் நீக்கத்துக்கும் வழிபடுறாங்க. இன்னைக்கும் அதான் சூழலே அப்படித்தான் இருக்கு. வழிபடலாம் தவறு இல்லை. அங்க என்ன சிக்கல் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு வினை பயனை நுகர்ந்து முடிஞ்சாச்சுன்னா அது போயிடும். அப்ப இவங்க சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா நான் கும்பிட்டேன் ஆனா தங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வரும். அப்படி வரக்கூடாது. நாம வந்து என்ன நிலையில இருக்கோம்னு முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். ஆன்மாவாகிய நாம வந்து ஆணவம் அப்படிங்கிற ஒரு கொடிய வியாதியில பீடிக்கப்பட்டு அளவில்லாத துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை எத்தனை பிறவிதான் அனுபவிச்சிருக்கும். இந்த ஒரு பிறவில ஒரு நோய் வந்தோடனே நம்ம இவ்வளவு ஒத்தப்படுறோமே, பல பிறவிகள்ல இந்த ஆன்மா வந்து ஆணவத்தால எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கு. அந்த வியாதியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய வியாதி வந்து ஒரு வியாதினே நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சரீரம் எப்படினாலும் ஒரு நாளைக்கு அழிஞ்சுதான் போகும். அழியக்கூடிய உடம்ப அழிக்கிறதுக்கு வரக்கூடிய வியாதி வந்து ஒரு பெரிய வியாதியா நம்ம நினைக்க வேண்டாம். அழியாத உயிர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு வியாதி கொடிய வியாதி இருக்கு. அந்த வியாதி நம்மளை காலகாலமா வருத்திக்கிட்டே வருது. அதை நீக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். அதைத்தான் நம்ம ஞானிகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. இருள் நீங்கணும், அறியாம நீங்கணும், அஞ்ஞானம் நீங்கணும். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. நம்ம வந்து இப்ப சுவாமிகிட்ட போய் ஒரு 1000 தடவை சுவாமி என் உயிருக்கு நோய் இருக்குல்ல இந்த நோய் நீங்கணும்னு கேட்டா 1000 தடவை உயிருக்காக வேண்டணும்னா அதுக்கப்புறம் 1 தடவை உடம்புக்காக வேண்டணும். ஏன்னா அழியாத உயிரை விட்டு விட்டு அழியக்கூடிய உடம்புக்கு நம்ம மிகுதியாக இறைவனிடம் விண்ணப்பம் வைத்துக் கொண்டிருக்கோம். அது மிக மிக அறியாமை. அதனால அதை விட்டுட்டு நாம அவரை வணங்க வேண்டும் என்பது. எப்படி வணங்கணும், எப்படி என்ன கேட்கணும் அப்படிங்கறத நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த சரீர வியாதியை விட கோடி மடங்கு ஆன்ம வியாதிக்காக நம்ம கவலைப்பட்டு இறைவன்ட்ட வேண்டணும். அப்படி வேண்டிக் கொண்டே இருந்தால்தான் அதான் பால்த்த பிற பருத்திடுவான் ஞானும் உன்னை பரவிடுதனே வரிச வரிசு என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றின்னு சொல்றார். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனின்னு சொல்றாரு. நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமேன்னு சொல்றாரு. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராக நின்ற பெருங்கருணை பேராறின்னு சொல்றாரு. அப்ப ஆணவமாகிய வியாதியை மாற்றத தன்னோட தொழிலாக உடையவர் இறைவன். அந்த வியாதியை மாற்றும்படி அவரை வேண்டுதல் செய்தால் அது விரைவாக நம்மை விட்டு நீங்கி விடும். அதாவது பிறவி நீங்கும். தீராத நோயை தீர்த்தளரும் வைத்தியரா இருக்கிறதுனால்தான் அவருக்கு வைத்தியநாதன் வைத்தீஸ்வரன்ங்க பேர் இருக்கு. அதனால அவற்றை ஒண்ணுமே கேட்காம வழிபடுறது நிஷ்காமிய பக்தி நல்லது. ஏதாவது கேட்கணும்னு நினைச்சாலும் இந்த வரத்தைய கேட்கலாம். என் உயிருக்கு இருக்கக்கூடிய நோய் நீங்கணும், அதை கேட்டோம்னா நமக்கு நிச்சயமா அது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த உலக விஷயத்தை பற்றி கேட்க வேண்டாம். அதுக்கு கேட்கறதுக்கு தகுதியே முதல்ல நமக்கு கிடையாது. ஏன்னா கேட்டதெல்லாம் கிடைக்கலன்னு சில சமயம் சில பேருக்கு சாமி மேல காழ்ப்புணர்ச்சி வருது. வினைக்கீடா என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். ஆக அந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த 9 திருமுறை நமக்கு பல வகையிலும் அந்த முதல் இதுலயே பணியுமா பணியே விளம்புமா விளம்பே உரைக்குமா உரையே இயம்புமா இயம்புன்னு எல்லாம் சொல்லிட்டே வந்தனா அதுல உயிரோட இயல்பு நமக்கு அதாவது அறிவித்தால்தான் உயிர் அறியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெளிவாக அது எடுத்து சொல்லி இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இதுல நேத்து நம்ம அச்சுமாறுதல் கதை சிலந்தி கதையை பார்த்தோம். எப்படி ஒரு சிவகணங்கள்ல ஒன்றாக இருந்து சாபத்தால பாருங்க அச்சு மாதிரி சிலந்தியா பிறந்தாச்சு. இப்ப நம்மளும் 6வது அறிவுக்கு வந்தாச்சு. வழிபாட ஒழுங்கா செய்யலன்னா இந்த பிறவி உண்டு உறங்குறதுக்கு எதுக்கு இந்த மனுஷ பிறவி வேண்டாம், வழிபாடு செய்யாததுக்கு இது விலங்காவோ பறவையாவோ இருக்கலாம்னு சொல்லிட்டு அச்சு மாதிரி சுவாமி பறக்க வச்சுவார். ஏன் ஒரு பூச்சியா கூட சிலந்தியா கூட பறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. யார் வீட்டிலயோ ஒற்றை கம்பல அடி வாங்கி வெளியில போய் உழணும். அதனால நாம் கவனமாக இறைவனை சிக்கனை பிடித்து உய்ய வேண்டும் என்பது நமக்கு இந்த ஒன்பதாம் திருமுறை மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். எல்லா ஒன்பது அருளாளர்களுமே நமக்கு நிறைய விஷயங்களை வாரி வாரி வழங்கி இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல உள்ளம் ஒன்றி உணர தலைப்பட்ட அடியார்களோட உள்ளத்துல நிறைந்திருக்கக்கூடிய ஆனந்த கனியாக சித்தத்தில் தித்திக்க தேனாகவும் இறைவன் திகழ்கின்றார் என்று நமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. கற்றவர்கள் விழுங்கும் கனியாகவும் மற்றவர்கள் அறியாத மாணிக்க மலையாகவும் இருக்கிறார் என்றும் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் யாரை கண்டு இறங்குவார் அப்படின்னு பார்த்தா பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இறைப்பணியை கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டும். கருணை கடலாகிய பெருமான் வந்து என்ன செய்யறாரு, பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதா பார் கடலையே கொடுத்தாரு. ஆகையால் அவர் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள், பல்லாண்டுங்கிற பதம் கடந்தவர். அப்படிப்பட்டவரை நாம் வழிபட்டால் நமக்கு நிச்சயம் நல்ல கதிதான் கிடைக்கும் என்பதை இந்த ஒன்பதாம் திருமுறை நமக்கு மிக அழகாக உணர்த்தி இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த ஒன்பதாம் திருமுறை மிகவும் சிந்திக்க இனியது, வந்திக்க நல்ல வழிகாட்டுவது. எனவே இதை புந்திக்குள் வைத்து போற்றுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நான் மீண்டும் ஒரு முறை இதை சொல்றேன், ஒன்பதாம் திருமுறை சிந்திக்க இனியது, வந்திக்க நல்வழி காட்டுவது. எனவே இதனை புந்திக்குள் வைத்து போற்றுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதை மனசுல வச்சுக்கிடணும். இப்போ ஒரு விஷயத்த மனசுல வைக்கிறதுக்கும் சுவாமியோட அனுகிரகம் வேணும். இவர் எல்லாம் நீதாம்பா செய்யணும் நீதாம்பா செய்யணும்னு விண்ணப்பம் வச்சுட்டு கடைசியில என்ன சொல்றாரு, உன்னோட திருவடிகளை என் மனசுக்குள்ள நீதாம்பா வைக்கணும் அப்படின்னு. திருவடி பேரையும் அவர் தானே நமக்கு தரணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த பாதாதி கேசமாக வர்ணனைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மூலம் நம்ம அவரை மனதுல தியானமாக பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்பது நமக்கு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவரை அந்த என் செய்வார் ஏழை அந்த பேய்கள் இல்ல, நான் அவங்களை பார்க்கவே மாட்டேன்னு இளங்கிலா ஈசங்கிற பதிகத்துல திருமாளிகை தேவர் நமக்கு சுட்டி காட்டியிருந்தாரு. சிவபெருமான் ஒப்பில்லாதவர், அவருடைய அடியார்களும் ஒப்பில்லாதவர்கள். இவங்க இந்த மாதிரி இந்த ஈசன் மேலையும் ஈசன் அடியார் மேலையும் யாரு அன்பில்லாம இருக்காங்களோ அந்த நடைபிணங்களை அது அவங்களதான் பேயின்னு சொல்லி அவங்கள என்னுடைய கண் காணாது, என்னோட வாய் அவர்களோடு பேசாது அப்படின்னு சொல்றாரு. எதற்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர்களோடு இணக்கம் இருந்தால் பதிஞானம் கிட்டாது, பதிஞானம் வேணும்னா இவங்களை போன்ற ஆட்களோட சகவாசம் தேவையில்லை என்பதை நமக்கு அழுத்தம் திருத்தமா நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியாக சிவஞானத்தால் சிவத்தை தரிசித்தோர் சிவமே பார்த்திருப்பர், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இந்த ஒன்பதாம் திருமுறையில நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். கங்காளன் பூசக்கூடிய கவச திருநீரை மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. நம்ம அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி அந்த பெரும்பற்ற புலியூரானை நாம பேசாத நாளெல்லாம் பிறவா நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எட்டு நாட்களுமே நமக்கு பெரும்பற்ற புலியூர் எப்படியும் பேசப்பட்டிருக்கு. எல்லாருமே தில்லைக்கு பாடியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பது நம்முடைய கூழமை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு பதி பதிதான் ஒன்றுன்னு சித்தியார்ல சொன்ன மாதிரி ஒன்றென்றது ஒன்றே காண்பதின்னு ஏகநாயகனைங்கிறதுல சேந்தனார் பெருமானும் நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஐந்தெழுத்து வந்து நமக்கு மருந்து மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லி உலகியல் மருந்துக்கே பத்தியம்லாம் இருக்கு. ஆனா அதுல போலி மருந்து இருக்கும், பக்க விளைவு இருக்கும், காலாவதி ஆகும், டூப்ளிகேட் இருக்கு, சைடு எஃபெக்ட் இருக்கு, எக்ஸ்பைரி எல்லாம் இருக்கு. ஆனா இறைவன் அருமருந்து பெருமருந்து ஒரு மருந்து, அத அவருடைய நாமம் மருந்து, அவரே மருந்து, அவர் திருவடி மருந்து, அவருடைய கோலம் மருந்துன்னு எல்லா இடத்துலயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த மருந்து உண்றதுக்கு பத்தியம் வந்து உலக மாயையை விட்டு நம்ம நீங்கிறது தான் அப்படிங்கறத சொல்லி இப்ப நமக்கு வந்து ஒரு மாஸ்கும் சானிடைசரும் மாறி அஞ்செழுத்தும் விபூதியும் ருத்ராட்சமும் இருக்கு அப்படிங்கிறத நாம மனதில் எடுத்துக்கொண்டு அவரை சிக்கனை பிடித்தோம் என்றால் நமக்கு எந்தவித அல்லலும் இருக்காது. நம்முடைய இதய தானத்தை பூசத்தானமா வச்சு, புருவ நடுவ தியானத்தானமா வச்சு, தொப்புல வந்து ஓமத்தானமா வச்சு அவருடைய திருவடிகளுக்கு நாம தொண்டு செய்தால் நிச்சயமாக அந்த அக வழிபாடும் புற வழிபாடும் நாம செய்தால் அவரை அடைவதில் நமக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது என்று சொல்லி அருமையான முறையிலே இந்த நிகழ்வுகள், இந்த சிந்தனைகள் நிகழ்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்து பாடலை பாடலாம். ஓதும் ஐந்தெழுத்தும் வாழி, உலகம் வாழி, உலகெல்லாம் பூதியுற்ற சைவம் வாழி, போதம் வாழி, பொழியும் வான் சோதியுற்று அருக்கர் வாழி, சுரபம் வாழி, சுரபியான் பாத பங்கயங்கள் வாழி, பக்தர் உள்ளம் வாழியே என்ற வாழ்த்து பாடலை பாடி மீண்டும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த நிகழ்வுக்காக நன்றியை சொல்லிக் கொண்டு அயராது அரும்பாடுபட்டு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் இன்றும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் திறம்பட ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொண்டு அருமையான முறையிலே இந்த நிகழ்வினை பார்க்கின்றீர்கள், அதிலேயும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்கின்றீர்கள், அல்லது தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்கின்றீர்கள், சிலர் தொலைபேசியிலும் தெரிவிக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி நினைவு செய்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா, சித்சபேசா சிவசிதம்பரம்.